வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரஜியா பேசுகிறேன். பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 46, மக்களின் முணுமுணுப்பு. சோழகுல மூதாட்டியோட சன்னதியிலிருந்து ஆழ்வார்க்கடியான் இளைய பிராட்டியோட மாளிகைக்கு புறப்பட்டு போனான். வழியில் பழையாறை வீதிகளில் கண்ட காட்சிகள் அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிச்சுது. கண்ணன் பிறந்த திருநாளை இந்த ஜனங்கள் எவ்வளவு குதூகலமாக கொண்டாடுறாங்க. வைஷ்ணவம் இந்த சோழ நாட்டில் நிலைத்து நின்று பரவ போதுன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. சைவ சமயத்துக்கு இங்கே செல்வாக்கு பெறுவதற்கு பல காரணங்களும் இருக்கு. 100 வருஷ காலமா சோழகுலத்து மன்னர்கள் புதிய புதிய சிவாலயங்களை நாடெங்கும் நிர்மாணிச்சு வராங்க. 3 பாடிய தேவார பாசுரங்கள் அந்த கோயில் மூலமா பிரச்சாரம் செய்யப்பட்டு வருது. சிவாலயங்கள்ல தேர்த்திருவிழாக்களும் சிறப்பாக தான் நடத்தப்படுது. இப்படி எல்லாம் இருக்கும்போது கூட திருமாலோட பெருமைக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படல. விஷ்ணுமூர்த்தியின் 9வது பரிபூரண அவதாரமாகிய கண்ணன் மக்களோட இதயத்தை கவர்ந்து விட்டான். கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் வட மதுரையிலும் எம்பெருமா நிகழ்த்திய லீலைகள் இவர்களுடைய உள்ளத்துல குடிகொண்டு போயிடுச்சு. அம்மம்மா, எத்தனை பாகவத கோஷ்டிகள், எத்தனை வீதி நாடகங்கள், எத்தனை விதவிதமான வேஷங்கள். முன்னம் நாம் பார்த்ததை காட்டிலும் இப்போது அதிகமாகவே தான் இருந்தது. கோஷ்டிகளை சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்ப்போரின் கூட்டமும் ஆரவாரமும் கூட அதிகமாகவே இருந்துச்சு. பழையாறை சுற்றியிலிருந்த கிராமங்களிலிருந்து புதிய புதிய நாடக கோஷ்டியினர் வந்து கொண்டே இருந்தாங்க. வசுதேவர், தேவகி, கிருஷ்ணன், பலராமன், கம்சன் இது போல வேஷம் தரிச்சுக்கிட்டே வந்திருந்தாங்க. பாட்டும் கூத்தும் வேஷக்காரர்களின் பேச்சும் இந்த கோஷ்டியில அதிகமாகவே தான் இருந்துச்சு. ஆழ்வார்க்கடியான் கொஞ்ச நேரம் நின்று கவனிச்சு பார்த்தான். அப்போ கிருஷ்ணன் வேஷம் போட்டிருந்தவன் சின்ன பிள்ளை. அவன் மழலை சொல்லினால கம்சன் செஞ்ச குற்றங்களை எல்லாம் எடுத்து சொல்லி வா என்னோட சண்டைக்கு அப்படின்னு கூப்பிட்டான். அதுக்கு கம்சன் உரத்த இடிமுழக்க மாதிரி குரல்ல, அடே கிருஷ்ணா, உன் மாய வித்தையெல்லாம் இனி என்கிட்ட பலிக்காது. உன்னை இதோ கொல்ல போறேன். உன் அண்ணன் பலராமனையும் கொல்ல போறேன். உன் அப்பன் வசுதேவனையும் கொல்ல போறேன். அதோ நிக்கிறானே, உடம்பெல்லாம் சந்தனத்தை குலைச்சு நாமமா போட்டுக்கிட்டு அந்த வீர வைஷ்ணவனையும் கொண்டு விட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சுற்றிலும் நின்றிருந்தவங்க எல்லாருமே நமது ஆழ்வார்க்கடியான பார்த்து சிரிக்க தொடங்கிட்டாங்க. கிருஷ்ணன், பலராமன் வேஷம் போட்டிருந்தவங்க கூட அவனை பார்த்து சிரிச்சாங்க. கூட்டத்துல பலரும் அவனை நெருங்கி வந்து சூழ்ந்துகிட்டு கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேலி செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. திருமலை நம்பிக்கு கோபம் பிரமாதமா வந்துடுச்சு. கையில இருந்த தடியை சுருட்டிக்கிட்டு அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் ஒரு கை பார்த்துடலாமா அப்படின்னு நினைச்சான். முக்கியமா அந்த கம்சனுடைய தலையில ஒரு போடு போட விரும்பினான். ஆனா கம்சனுடைய தலையில அடிக்கிறதுல ஒன்னும் பயனே இல்லையே. ஏன்னா அவனுடைய சொந்த முகத்தை மறைச்சிக்கிட்டு மரத்தால செஞ்ச கோரமான மீசையுடைய கோர பற்களும் வச்சு வர்ணத்தினால பூசி இருந்த பொய்த்தலையதான் கம்ச வேஷக்காரன் போட்டிருந்தான். மொத்தத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்துல தடியை உபயோகிக்கிறதெல்லாம் நல்லதில்ல அப்படின்னு திருமலை தீர்மானிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நைஸா நலகி போயிட்டான். அந்த கம்சனுடைய குரல் வேணுமென்னு பெருங்குரல்ல அவன் கத்திய போதிலும் கூட எங்கேயும் அவன் கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு ஆழ்வார்க்கடியானுக்கு தோணுச்சு. அது எங்க கேட்ட குரல், அது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் வீதியோரமா நடந்து போய்கிட்டு இருந்தான். ஜனங்களோட குதூகலத்துல திடீர்னு ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சு. போக போக மக்களோட உற்சாகமும் குறைவு தெளிவாவே தெரியப்பட ஆரம்பிச்சது. திடீர்னு ஜனக்கூட்டம் ஏன் இவ்வளவு ரொம்ப சீக்கிரமா கலைஞ்சு போறாங்க? வாத்திய முழக்கங்களும் ஆடல் பாடல் சத்தங்களும் ஏன் நின்னு போயிடுச்சு? அதுக்கு பதிலா ஜனங்கள் வீதி ஓரங்கள்ல ஒதுங்கி சின்ன சின்ன கும்பலா என்னமோ நின்று ரகசியம் பேசுறாங்களே, பேசிட்டு ஏன் இவ்வளவு வேகமா நடக்கிறாங்க? வீட்டு கதவுகள் ஏன் தடால் தடால்னு சாத்துது? இதோ காரணம் தெரிகிறது. குந்தவை பிராட்டிக்கு கூட உடல் நடுக்கத்தை உண்டு பண்ணிய பறை முழக்கமும் ஒற்றனை பிடித்து கொடுக்கும்படி அரைகூவலும் தான் இதற்கெல்லாம் காரணம். இந்த பறை முழக்கம் அவ்வளவு தூரம் திருவிழா கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்களோட குதூகலத்தை இப்படி பாழாப்படுத்திடுச்சே. தனியா போறவங்கள மற்றவர்கள் உற்று பார்த்து கொண்டும் போனாங்க. தெரியாத வேற்று முகங்களை எல்லாம் சந்தேகத்தோட பார்த்தாங்க. ஆழ்வார்க்கடியான கூட சில பேர் அந்த மாதிரி தான் சந்தேகப்பட்டு ஒத்து ஒத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவசரமா மேலேயோ ஓடியே போயிட்டாங்க. இந்த காரணமா திருமலை யோகிச்சு அறிஞ்சிக்கிட்டான். அது மட்டும் இல்லை, ஜனங்கள் சின்ன சின்ன கும்பலா வீதி ஓரங்களில் நின்று பேசுறது என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் ஒருவாறு ஒட்டி கேட்டும் யூகத்தினாலையும் தெரிஞ்சுக்கிட்டான். காதல விழுந்த சின்ன சின்ன வார்த்தையாலையும் கூட அது உறுதியாவே ஆயிடுச்சு. அப்படி என்ன பேசினாங்கன்னா, பலிவேட்டையர்களோட கொடுங்கோல் ஆட்சியை பத்தி தான் அந்த ஜனங்கள் பேசினாங்க. பழையாறை நகர மாந்தருக்கு சுற்றுப்புறத்து கிராமவாசிகளும் பழுவேட்டையர்களின் பேரில் கோபம் இருக்கிறது இயற்கை தானே. பழையாற நகர சுந்தர சோழரை யாவரொப்பார்கள் இத்தொன்னிலத்தே அப்படின்னு கவிவாணர்களினால புகழ்ந்து பாடப்பட்ட சக்கரவர்த்திய பழையாறையிலிருந்து அவங்க தஞ்சைக்கு தானே கொண்டு போயிட்டாங்க. அப்படி செஞ்சது பழுவேட்டையர்கள் தானே. அன்றையிலிருந்து பழையாறையோட சிறப்பு நாளுக்கு நாள் குறையப்பட்டு வந்திருக்கிறது இல்லையா. இன்னைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவன்று சக்கரவர்த்தி மட்டும் இந்த நகர்ல இருந்திருந்தாரானா இன்னும் எவ்வளவு கோலாகலமா இருந்திருக்கும். கண்ணன் கதை சம்பந்தமான வேஷம் புனைந்து வரும் நாடக கோஷ்டிகள் எல்லாம் நகரத்தோட வீதிகளில் சுத்தி விட்டு சக்கரவர்த்தியோட அரண்மனை முற்றத்தில் வந்து கூடும் காட்சிகள் அடடா. நடிகர்களுக்கும் பாட்டில் வல்லவர்களுக்கும் வாணர்களுக்கும் பாடினிகளுக்கும் புலவர்களுக்கும் சக்கரவர்த்தி வெகுமதி அளிப்பார் இல்லையா. சோழ நாடே பழையாறைக்கு திரண்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்றபடி ஜனத்திரல் சேர்ந்திருக்கும். அடடா, கடைக்கண்ணிகளில் வியாபாரம் இதை விட 100 மடங்கு அதிகம் நடந்திருக்கும். சே, இரவு நந்திபுர விண்ணகர கோயிலிலிருந்து வேணுகோபால சுவாமி புறப்பட்டு வீதி வலம் வந்திருப்பார். அப்போது எவ்வளவு மேளமும் தாளமும் ஆட்டமும் பாட்டமும் சிலம்ப விளையாட்டுகளும் கத்தி சண்டைகளும் திம்மில் எடுத்திருக்கும். அவ்வளவும் இந்த பழுவேட்டையர்களினால் இல்லாமல் போய்விட்டதே. இதை தவிர இன்னொரு பெருங்குறைவும் பழையாறை மக்களோட உள்ளங்கள்ல கூடிக்கொண்டிருந்துச்சு. அவங்களுடைய கண்ணுக்கு கண்ணான இளவரசர் அருள்மொழிவர்மர் கடல் கடந்து சென்று இலங்கை தீவில் போய் போர் புரிந்து கொண்டிருக்கிறார். பழையாறையில் 4 படை வீட்டு பகுதிகளை சேர்ந்த 10,000 வீரர்கள் இளவரசர் தலைமையில் ஈழ நாடு போயிருக்கிறார்கள். காடு மலையும் நிறைந்த அந்த நாட்டின் தமிழகத்தின் மானத்தையும் வீர பண்பையும் நிலைநாட்டுவதற்காக அவர்கள் போர் புரிந்து வருகிறார்கள். கொடும்பாளூர் இளங்கோ அந்த ஈழ நாட்டுக்கு படையெடுத்து போய் போர்க்களத்தில் முன்னிலையில் நின்று மார்பில் வேலை தாங்கி உயிரை விடவில்லையா. எஞ்சி இருந்த சோழ வீரர்கள் அத்தனை பேரும் இறுதி வரை போரிட்டு மடியவில்லையா. அப்படி இறந்தவர்களின் ஆவிகள் அமைதியுறும் பொருட்டு மீண்டும் புலிகொடியின் வெற்றியை அந்த ஈழ தீவில் நிலைநாட்டுவதற்காகவே இளவரசர் அருள்மொழி தேவர் சென்றிருக்கிறார். அவருடைய தலைமையில் போரிடும் நம் வீரர்களும் இந்த பழுவேட்டையர்கள் உணவும் துணியும் பணமும் ஆயுதமும் அனுப்ப மறுக்கிறார்களாமே. இது என்ன அநியாயம்? இப்படியும் உண்டா? தஞ்சாவூர் கோட்டையில் உள்ள தானிய களஞ்சியங்களில் ஏராளமான நெல்லை நிரப்பி வைத்திருக்கிறார்களே, அவ்வளவும் என்னத்திற்கு? 100 ஆண்டு காலமா அரண்மனை பொக்கிஷங்களில் சேர்ந்திருக்கும் பணம் தான் எதற்கு? இந்த சமயத்துல நம்முடைய வீரர்களுக்கு பயன்படாத தானமும் தானியமும் என்னத்துக்கு? எல்லாத்தையும் இந்த பழுவேட்டையர்கள் என்ன செய்ய போறாங்க? சாகும் போது யமலோகத்துக்கு தங்களை கூடவே கொண்டு போகவா போறாங்க? இந்த மாதிரி எல்லாம் சில காலமாவே சோழ நாட்டு மக்கள் முணுமுணுத்து கொண்டிருந்தாங்க. இது திருமலை நம்பிக்கு தெரிஞ்சிருந்த விஷயம்தான். இருந்தாலும் பழையாறை மக்களுக்கு இது விஷயமா கோபம் அதிகமாகவே இருப்பது இயற்கையே. ஏன்னா ஈழ நாட்டு போர்க்களத்துக்கு சென்றிருக்கும் 10,000 வீரர்கள் பெண்டு பிள்ளைகளும் உற்றார் உறவினரும் இந்த மாநகரில் இன்னும் வசித்து வருகிறார்கள். அதனால் பழுவேட்டையர்களின் கட்டளையின் பேரில் குற்றம் செய்துவிட்ட ஒற்றனை பற்றி பறை முழங்கி அறை கூவியதை பழையாறை மக்கள் விரும்பவே இல்லை. ஏன்னா பழுவேட்டையர்கள் மீது தங்களுக்குள்ள குறைகள் பற்றி பேசிக்கொள்வதற்கு அது ஒரு காரணமாகவே இருந்தது. ஒற்றனாம் ஒற்றன், எந்த நாட்டிலிருந்து ஒற்றன் இங்கே வந்துவிட போறான்? குமரி முனையிலிருந்து வடபெண்ணை வரையில் தான் புலிக்கொடி பறந்து வருகிறதே. ஒற்றனை அனுப்பும்படியாக வேற்றரசன் யார் அவ்வளவு பலசாலியா இருக்கிறான்? இந்த பழுவேட்டையர்களுக்கு பிடிக்காத யாராவது இருந்தால் போதுமே, அவங்களுடைய மேல ஒற்றன் அப்படின்னு குற்றத்தை சாட்டி வேலைய தீர்த்து கட்டிடுவாங்க, அல்லது பாதாள சிறையில தள்ளிடுவாங்க. இருந்தாலும் நமக்கு என்னத்துக்கு வம்பு? அதிகாரம் அவங்க கையில் இருக்கு. நியாயம் அநியாயம் எது வேணும்னாலும் செய்வாங்க. ஒற்றன் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிட்டாங்கன்னா ஊர் பஞ்சாயத்துகளை கூட கேட்க வேண்டியதில்லை இல்லையா. இப்படியெல்லாம் பழையாறை மக்களோட மனசுல நினைத்ததையும் வாயினால் முணுமுணுத்ததையும் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரல்ல பேசி கொண்டதையும் ஆழ்வார்க்கடியான் செவி காது கொடுத்து மதியுகத்தினாலும் கூட தெரிஞ்சு கொண்டான். இந்த மாதிரி மக்களோட மனசுல புகழ்ந்து வரும் அதிருப்தி இதில் போய் முடிய போதோ அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே குந்தவி தேவியோட மாளிகையை அடைந்தான் ஆழ்வார்க்கடியான். பிறகு ஆழ்வார்க்கடியானுடைய உலக நடப்பை குறித்து பேசுவதில் இளைய பிராட்டிக்கு எப்போதும் விருப்பம் அதிகம்தான். நாடு நகரம் எல்லாம் திரிந்து அவன் அங்கெங்கே நடக்கும் நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லி கொண்டு வருவான். அதையெல்லாம் தெரிஞ்சு கொள்றதுல அரிசிலங்குமாரிக்கு ஆவல் அதிகம். அவன் தேடி கொண்டு வந்து பாடி காட்டும் ஆழ்வார் பாசுரங்களை கேட்கறதிலும் இளைய பிராட்டிக்கு பிரியம் உண்டு. அதனால திருமலை நம்பி எப்போது வந்தாலும் ஆர்வத்துடன் வரவேற்பார். முகமலர்ச்சியுடன் அவனிடம் யோகக்ஷேமங்களை பற்றி விசாரிப்பாள். ஆனா இன்னைக்கோ இளவரசியின் முகபாவத்திலும் பேச்சிலும் கொஞ்சம் மாறுதல் தோன்றியிருந்தது ஆழ்வார்க்கடியான் பார்த்தான். மனசு எங்கேயோ எதிலேயோ ஈடுபட்டிருக்கிறத காட்டும் முகபாவம் பேச்சில் இயற்கைக்கு மாறான ஒரு பரபரப்பு கொஞ்சம் தடுமாற்றம். திருமலை என்ன விசேஷம், எங்கே வந்தாய் அப்படின்னு குந்தவை கேட்டா. விசேஷம் ஒண்ணுமில்ல தாயே, வழக்கம் போல தாங்க உலக நடப்பை குறித்து விசாரிக்கிறதுக்கு வர சொன்னதான் நினச்சிக்கிட்டு வந்தேன். மன்னிக்கணும், போய் வரேன். இல்லை இல்லை, கொஞ்சம் இருந்துட்டு போ, நான் தான் உன்னை வரம்படி சொன்னேன். தாயே, சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் முன்னாலே பெரிய பிராட்டியோட சந்நிதியிலே இருந்தேன். உங்ககிட்ட ஏதோ முக்கியமான செய்தி சொல்லணுமாமே, தங்களை வரும்படி சொல்ல சொன்னாங்க. ஆகட்டும், நானும் போகத்தான் எண்ணி இருக்கிறேன். நீ இந்த பிரயாணத்தில் எங்கெங்க போயிருந்த அதை சொல்லு. தென்குமரியிலிருந்து வடவேங்கடம் வரைக்கும் போயிருந்தேன். போன இடத்துல ஜனங்கள் என்ன பேசிக்கிறாங்க? சோழகுல மன்னர் குலத்துல பெருமையை பத்தி பேசிக்கிறாங்க தாயே. இன்னும் சில காலத்துல வடக்கே கங்கா நதி வரைக்கும் ஹிமோத்கிரி வரையிலும் சோழ மகாராஜ்யம் பரவி விடும்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் பழுவேட்டர்களுடைய வீர பிரதாபங்களை பற்றியும் பாராட்டி பேசுறாங்க. சோழ சாம்ராஜ்யம் இவ்வளவு உன்னத நிலைமையை அடைஞ்சதற்கு காரணமே பழுவூர் சிற்றரசர்களின் போதும் போதும் நிறுத்து. இன்னும் என்ன சொல்றாங்க அதை சொல்லு. தங்களுடைய சகோதரர்கள் இருவரையும் பற்றி ஆசையோட பேசிக்கிறாங்க. முக்கியமா இளவரசர் அருள்மொழிவர்மர் மீது குடிமக்களுக்கு இருக்கும் அன்பையும் ஆதரவையும் சொல்ல முடியாது தாயே. அதில் ஒன்றும் வியப்பில்லைதான். இன்னும் ஏதாவது பேச்சு உண்டா? சோழ மகா சக்கரவர்த்தியின் திருக்குமாரிக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆகலைன்னு பேசிக்கிறாங்க. என்ன கூட பலரும் கேட்டாங்க. நீ என்ன மறுமொழி சொன்ன? நான் என்ன சொல்றது தாயே? எங்கள் இளைய பிராட்டியை மணந்து கொள்ள தகுதி வாய்ந்த அரசகுமாரன் இன்னும் இந்த பூ உலகில் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். ம், அழகாயிருக்கிறது. இனிமேல் அப்படிப்பட்டவன் பிறக்க வேண்டுமாக்கும். அவன் பிறந்து கல்யாண வயசு அடைவதற்குள்ள நான் கிளப்பாட்டி ஆயிடுவேன். என் விஷயம் இருக்கட்டும் திருமலை, வேறு ஏதாவது பேச்சு உண்டா? ஏன் இல்லை, சிவஞான யோகீஸ்வராக போறதுக்காக சொல்லிக்கிட்டு இருந்த தேவர் திடீர்னு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதை பத்தி பலரும் ஆச்சரியப்படுறாங்க. உன்னை அருமை சகோதரி ஆண்டாளை போன்ற பக்த சிரோமணி ஆக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாயே, அவ இப்போ எங்க இருக்கிறா, எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன குறைவு தாயே? பெரிய பழுவேட்டரோட அரண்மனையில சர்வாதிகாரினியா ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்கா? பழுவேட்டரோட அரண்மனையில மட்டும்தானா இந்த சோழ ராஜ்யத்துக்கே அவதான் சர்வாதிகாரினி அப்படின்னுலாம் நான் கேள்விப்பட்டேனே. அப்படியும் சிலர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க தாயே. ஆனா அவளை விட்டு தள்ளுங்க, இந்த நல்ல நாளில் அவளுடைய பேச்சு எதுக்கு? தாங்கள் ஆண்டாள் பெயரை குறிப்பிட்டதால் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஸ்ரீ வில்லியம்புத்தூருக்கு போயிருந்தேன். பட்டர்புரான் விஷ்ணு சித்தருடைய பாடல்கள் சிலவற்றை தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். இதை கேளுங்களம்மா, கண்ணன் பிறந்த திருநாளை பற்றி பாடல். வண்ண மாடங்கள் சூழ்ந்திரு கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண்ணன் முற்றும் கலந்தனராயிற்றே. ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிறான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே. இன்னைக்கு நம்ம பழையாறை நகரமும் ஆய்பாடி போலவே ஒரே குதூகலமா இருக்கிறது தாயே. குதூகலமா இருக்கிறது சரிதான், ஆனா சற்று முன்னால் வேறொரு விதமான பறை கேட்டதே, அது என்ன திருமலை? இந்த கேள்விக்காகவே ஆழ்வார்க்கடியான் காத்து கொண்டிருந்த மாதிரி. ஆம் தாயே, யாரோ ஒற்றனாம், தப்பித்து கொண்டானாம். அவனை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்களாம். அதையெல்லாம் பற்றி நான் என்னத்த கண்டன் தாயே? உனக்கு ஒன்றும் தெரியாதா? யாராயிருக்கும் என்பது பத்தி சந்தேகம் கூட இல்லையோ? மனதில் ஒரு சந்தேகம் இருக்கு, ஆனா அதை பத்தி பேசுறது அபாயம். திருவீதியில நான் நடந்து வந்தப்பவே என்னை கூட சிலர் முறைச்சு முறைச்சு பார்த்தாங்கம்மா. என்னை யாராவது பிடிச்சிட்டு போய் பாதாள சிறையில போட்டுட்டா? ஆஹா, உன்னை பிடிக்கிறதுக்கு தலையில கொம்பு முளைச்சிருக்கணும். உன்னோட மனசுல தோணுனத என்கிட்ட சொல்லலாம். சொல்லலாம்னா சொல்லு, நான் உன்னை காட்டி கொடுத்துடுவேன்னு உனக்கு என்னமோ? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே கிருஷ்ண கிருஷ்ணா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாயே. வீரநாராயணபுரத்தில் ஒரு வீர வாலிபனை பார்த்தேன். அவன் தஞ்சாவூர் போகிறதா சொன்னான். எதற்காகன்னு சொல்லலை. என்னை போலவே பல கேள்வியும் கேட்டான் குந்தவை பரபரப்புடன். அவன் எப்படி இருந்தான் என்றார். பெரிய குலத்தில் பிறந்தவன் மாதிரி காணப்பட்டான். முகம் கலையாக இருந்துச்சு. ஊக்கமும் உள்வலியும் கொண்டவன் தான். உன்னிடம் என்ன கேட்டான் திருமலை? தாயே, சக்கரவர்த்தியின் உடல் நிலைமையை பற்றி கேட்டான். அடுத்தபடி பட்டத்துக்கு வர வேண்டியவரை பற்றியும் கேட்டான். இலங்கை சென்றிருக்கும் இளவரசரை பற்றியும் கேட்டான். பிறகு குழந்தை ஜோதிடரிடமும் அதே கேள்விகளை கேட்டதாக கேட்டறிந்து கொண்டேன். ஆஹா, குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு அவன் வந்திருந்தானா? இப்போது ஞாபகம் வருகிறது. தாங்கள் ஜோதிடர் வீட்டில் இருந்தப்போ அவன் தடபுடல் செஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து விட்டானா? நல்ல வேலையா தங்களை அவன் தெரிஞ்சுக்கலையாம். நான் நினைச்சது சரியா போயிடுச்சு. என்ன தாயே நினைச்சீங்க? அந்த முரட்டு வாலிபனை சீக்கிரம் ஏதாவது ஒரு ஆபத்து வந்து சேரும் அப்படின்னு நினைச்சேன். தாங்கள் நினைச்சது சரிதான், அவன்தான் ஒற்றன்னு சந்தேகிக்கிறேன். அவனை பிடிக்கிறதுக்குத்தான் பழுவேட்டரர்கள் பரிசு கொடுக்கறதா பறையடித்திருக்கிறார்கள்னு தோணுது. திருமலை, எனக்கு நீ ஒரு உதவி செய்றியா? கட்டளை இடுங்கள் தாயே. அந்த வாலிபனை நீ எப்போதாவது பார்க்க நேர்ந்தால் பிடிச்சு கொடுத்து பரிசை நான் வாங்கி கொள்ளட்டுமா? திருமலை தாயே, வேண்டாம் வேண்டாம், என்னிடம் அவனை அழைத்து கொண்டு வா. சொல்ல வருவதை முழுவதும் கேள் திருமலை. அவனிடம் எனக்கு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கு. ஆழ்வார்க்கடியான் அதிசயம் அடைந்தவனை போல சிறிது நேரம் குந்தவை பிராட்டியை பார்த்து கொண்டு நின்றான். அதுக்கப்புறமா, அதற்கு அவசியம் ஏற்படவே ஏற்படாது தாயே. நான் அவனை தேடி பிடிச்சு வர அவசியம் நேராது, அவனே தங்களை தேடி கொண்டு வந்து சேருவான் அப்படின்னு சொன்னான். அப்படியா, ஆழ்வார்க்கடியான் ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு நம்மளுக்கும் தெரிஞ்சிக்க ஆவலா தான் இருக்கு இல்லையா நேயர்களே? அடுத்த அத்தியாயத்துல கூட ஆழ்வார்க்கடியான இன்னும் கொஞ்சம் தூரமா பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்தியத்தேவனை கவனிப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.